புதியன புகுதலும் பழையன கழிதலும் நமது வாழ்க்கை சூழலில் தவிர்க்க முடியாத ஓர் விடயமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் 2016 என்கின்ற இந்த ஆண்டிற்கு விடை கொடுத்து 2017 என்கின்ற புதியதோர் ஆண்டை வரவேற்கும் தயார்படுத்தல்களில் நாம் இன்று மும்முரமாக ஈடுபட்டு கொண்டுள்ளோம். இந்த வேளையில் 2016 ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவற்றை நாம் ஓர் தடவை மீட்டி பார்ப்பது பொருத்தமாக அமையும் என்று கருதுகின்றோம். பிப்ரவரி 4 கொழும்பு காலிமுக திடலில் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இலங்கையின் 68th தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த சுதந்திர தின நிகழ்வில் சிங்கள மொழியில் மாத்திரமன்றி தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டமையானது முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருந்தது. ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதன் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டாலும் கடந்த பல தசாப்த காலமாக தேசிய கீதம் சுதந்திர தின நிகழ்வில் தமிழில் பாடப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 2016 இலங்கைக்கு பல நாட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் என பலதரப்பட்டவர்கள் விஜயம் செய்திருந்தார்கள். இவர்களில் ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் பான்கி மூன் மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அல் குசைன் ஆகியோரது விஜயம் முக்கியத்துவம் மிக்கதாக அமைந்திருந்தது. இதே வேளையில் 3 உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு 1st ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் பான்கி மூன் அவர்கள் இலங்கை வந்திருந்தார். ஐநா செயலாளர் கொழும்பில் தங்கியிருந்த வேளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார்.
ஸ்ரீலங்கா ஹஸ் taught us many important lessons.
இலங்கை எமக்கு பல பாடங்களை புகட்டியுள்ளது. மிகவும் கடினமான பாடங்கள் பலவற்றை நாம் இலங்கையிலிருந்து கற்றுக்கொண்டுள்ளோம் என்றார் அவர். 2016 மே மாதத்தில் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவின் காரணமாக சுமார் 60 வரையில் உயிரிழந்ததுடன் 500,000 வரையிலான மக்கள் பாதிக்கப்பட்டதோடு சுமார் 145 காணாமல் போனார்கள். கொழும்பில் வரலாறு காணாத வெள்ளம் மக்களின் இயல்பு வாழ்வை புரட்டி போட்டதுடன் மலையகத்தின் கேகாலை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக மக்கள் குடியிருப்புகள் சில மண்ணில் புதையுண்டன. காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணை செய்த பரணகம ஆணைக்குழுவுக்கு சுமார் 18,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக கூறப்பட்ட போதிலும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு சாட்சியங்களை பதிவு செய்திருந்த போதிலும் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போனமை துரதிருஷ்டவசமானது. மன்னார் மாவட்ட காணாமல் போனவர்களின் அமைப்பின் தலைவி இமானுவல் உதயசந்திரா தனது வேதனையை இவ்வாறு பதிவு செய்தார்.
நாங்கள் எத்தனையோ போராட்டங்களும் செய்தும் எந்த விதமான பிரயோசனமும் எங்களுக்கு கிடைக்கல. காணாமல் போன தாய்மார் நாங்கள் காணல் நீர் மாறி அப்படியே நிக்கிறோம், என்ன செய்கிறான்னு தெரியாமல் நிக்கிறோம்.
யுத்தம் முடிவுக்கு வந்து 7 கடந்து விட்ட போதிலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அன்றாடம் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அதிபர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவியேற்று ஏறக்குறைய 2 ஆகின்ற போதிலும் மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு போன்ற விடயங்களில் கூடிய அக்கறை செலுத்தியிருந்த போதிலும் இந்த 2 விடயங்களும் இன்னும் முற்றுப்பெறாத நிலையே காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் இராணுவத்தின் வசமிருந்த காணிகளில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய நிலங்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். தமது காணிகளை விடுவிக்க கோரி இதனால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்கள் பல்வேறு கவன ஈர்ப்பு போராட்டங்களில் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். முன்னாள் போராளிகளுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கையின் போது அவர்களுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தன. நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் ஆணைக்குழுவின் அமர்வு ஜூலை மாதம் முல்லைத்தீவில் இடம்பெற்ற போது முன்னாள் போராளியொருவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்.
ரசாயன உணவுகளை தந்திருக்கிறாங்கன்றது நாங்களும் எங்களுக்கே விளங்கு. நான் எல்லாம் 100 கிலோ தூக்கி எத்தனை மீட்டர் ஓடுறேன், எனக்கு இன்றைக்கு ஒரு பொருளை தூக்கி ஓட இல்லைன்னா கண் பார்வை உடையது. எல்லாமே எங்களுக்கு எதுவும் நடந்திருக்குன்றது மட்டும் விளங்குது. ஏன் தடுப்பு மருந்து முழு பெருமை ஏத்தினோம், ஊசியை கொண்டு வந்து போடுவோம், என்ன தடுப்பு காயத்தினாங்க எங்களுக்கு தெரியாது.
இதன் பின்னர் இந்த விடயமானது ஊடகங்களிலும் அதுபோல் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் அதிகம் பேசப்பட்டது. இந்த விடயம் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது மாத்திரமன்றி வடக்கு கிழக்கு மாகாண சபைகளிலும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் குறித்த விவாதத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலர் தங்கள் மேல் வேண்டுமென்றே திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்ட நச்சு ஊசிகளை ஏற்றியதான தகவலையும் அன்றாட உணவில் ரசாயனம் கலந்து பரிமாறியதான தகவலையும் வெளியிட்டு வருகின்றார். தன்மையை ஆராய்ந்து அறிவது அவசியம்.
தமிழர் இன பிரச்சனைக்கான தீர்வு மற்றும் தமிழ் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற எழுக தமிழ் பேரணி பலரது கவனத்தையும் ஈர்க்க செய்தது எனலாம். இந்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தில் பூரண சுயாட்சியினையும் சுய நிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் வகையில் சமஷ்டி முறையிலான தீர்வு வேண்டும், இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு சர்வதேச விசாரணை மூலம் நீதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
ஒரு குடும்ப யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதத்தை அளிப்பதாக கூறி ஒரு இனத்தையே அழித்து அந்த இனத்துக்கு அந்த போராட்டம் கொண்ட இனத்துக்கு ஒரு உரிய தீர்வை கொடுப்போம் என்ற வாக்குறுதி உலகத்துக்கு கொடுத்திருந்த ஒரு நிலையிலே நான் இன்றைக்கு ரகசியமாக இந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்றது.
யாழ்ப்பாணம் KKS வீதியில் கொக்குவில் பகுதியில் அக்டோபர் 20 இரவு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரது கண்டனத்திற்கும் உட்பட்டது. விபத்து ஒன்றில் இரு மாணவர்களும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்க பிரேத பரிசோதனையில் மாணவர்களின் உடல் மீது துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக மாணவர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து 5 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டார்கள். யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் ராஜீவன் இந்த சம்பவம் தொடர்பில் இவ்வாறு தெரிவித்தார்.
இங்க நடக்கப்படுற விசாரணைகள் வந்து நீதியா இருக்கணும் என்றும் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு நல்ல முறையில் இதுக்கான தீர்வும் நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம்.
இந்த 2016 சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாத்திரமல்லாது கொழும்பிலும் பல்வேறு கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அதே நேரம் தம்மை விடுதலை செய்ய கோரி சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அவ்வப்போது உண்ணாவிரத போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். தமிழ் அரசியல் கைதிகளின் விசாரணைகளை துரிதப்படுத்துவோம், அவர்களை புனர்வாழ்வளித்து விடுதலை செய்வோம் என்று அரச தரப்பில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அதன் காரணமாக சில அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் இன்னும் சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் இருந்து கொண்டுள்ளார்கள். தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்றார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான தேசிய அமைப்பின் ஏற்பாட்டாளர் அருள்தந்தை சக்திவேல் அடிகளார்.
அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும், அதன் மூலம் தான் இந்த நாட்டிலே நல்லாட்சி ஏற்படும் என்று மீண்டும் கூற விரும்புகின்றோம்.
தமிழர் இனப்பிரச்சனைக்கான தீர்வின் அடிப்படைகளில் ஒன்றாகவும் மிக முக்கியமானதாகவும் தமிழ் தலைவர்களினால் வலியுறுத்தப்பட்டு வரும் விடயம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதாகும். இந்த நிலையில் இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
வடக்கு கிழக்கு இணைப்பை இந்த புதிய அரசமைப்பு ஏற்படுகிற காலகட்டத்துக்குள்ளே முழுமையாக ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை.
நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் இந்த கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களிடையே பல்வேறு அதிர்வலைகளையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்தி வருகின்றார். இனப்பிரச்சனைக்கான தீர்வின் அடிப்படைகளை மன்னாரில் இடம்பெற்ற ஓர் நிகழ்வில் இரா சம்பந்தன் இவ்வாறு குறிப்பிட்டார்.
நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு இடத்தில் தீர்வை கேட்கின்றோம். வடகிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம்.